வணக்கம் தந்தை யூஜின் பெனடிக்ட்.
வணக்கம்.
வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் தங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். இலங்கையில் இந்த தேயிலை தோட்ட பணியாளர்கள் மத்தியில் குறைந்தது 6 வருடங்கள் பணியாற்றி இருக்கின்றீர்கள். உங்களுடைய இந்த பணி அனுபவத்தை பற்றி முதல்ல எங்கள் நேயர்களோட பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
வத்திக்கான் வானொலி கூடாக என்னுடைய தாய மக்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். சிறப்பாக நான் பணியாற்றிய அந்த மலைநாட்டு மக்களுக்கு இந்த செய்தியை வழங்குவதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், இலங்கை என்பது தேயிலை அல்லது தேநீருக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற இடமாக இருக்கின்றது. உலகில் இலங்கை தேநீரை விரும்பாத மக்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு தேநீர் மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆனால் இந்த தேநீரை வழங்குவதை அல்லது இந்த தேயிலை தோட்டத்தில் வேலை செய்து இந்த தேநீரை வழங்குகின்ற மக்களின் வாழ்க்கையை உலகில் உள்ள நிறைய மக்களுக்கு தெரியாமலே இருக்கின்றது. அந்த வகையில் இவர்கள் மத்தியில் ஏறக்குறைய 9 வருடங்களுக்கு முன்பு இந்த மக்கள் மத்தியில் நான் பணி செய்ய அனுப்பப்பட்ட போது என்னுடைய பணி அனுபவம் மிகவும் சிறப்பானதாக, மிகவும் ஆணித்தரமாக அல்லது ஒரு அழுத்தம் நிறைந்ததாக இருந்தது. ஏனென்றால் நான் ஒரு கிழக்கு மாகாணத்தில் பிறந்தவன் என்பதால் என்னுடைய பிறப்பு இடத்திலிருந்து இவர்கள் மத்தியில் பணி செய்த போது என்னுடைய பணி வாழ்வின் முக்கியத்துவத்தை நான் அறிந்து கொண்டேன். ஏனென்றால் இந்த மக்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் அல்லது அனைவராலும் கைவிடப்பட்ட நிலையில் ஏதோ வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து கொண்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் என்னுடைய மறைபணியோடு இந்த மக்கள் மத்தியில் இவர்களுக்காக ஏதாவது ஒன்றை நான் செய்ய வேண்டும். சிறப்பாக இவர்களின் வாழ்க்கை தரத்தை, கல்வியின் நிலையை உயர்த்த வேண்டும் என்பதற்காக என்னுடைய மறைபணி ஊடாக என்னுடைய சபை அங்கத்தர்களோடு அவர்களின் அனுசரணையோடு இவர்களுக்கு வேலை செய்யக்கூடியதாக இருந்தது.
இந்த தேயிலை தோட்ட மக்கள் மத்தியில் இத்தனை ஆண்டுகள் பணி செய்திருக்கின்றீர்கள், அந்த மக்களுடைய நிலைமை என்ன? ஏனெனில் இலங்கையின் உள்நாட்டு வருமானத்திற்கு தேயிலை ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது. அந்த அளவில் இந்த மக்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றார்கள் நாட்டிற்கு.
நிச்சயமாக இலங்கையில் தேசிய வருமானத்தை ஈட்டி தருகின்ற பெருந்தோட்ட பயிர்கள் என்று சொல்லப்படுகின்ற தேயிலை, ரப்பர், தென்னை இவை போன்ற பயிர்களில் தேயிலை முதன்மையான இடத்தை வகிக்கின்றது. இவர்களின் பங்களிப்பு, சிறப்பாக இந்த தேயிலை தோட்டத்தின் வழியாக இவர்கள் ஈட்டித் தருகின்ற வருமானம் ஏறக்குறைய தேசிய வருமானத்தில் 13% இருக்கின்றது. ஏறக்குறைய 15 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் இந்த தேயிலை தோட்டங்களில் இலங்கையின் 14 மாவட்டங்களில் சிறப்பாக அண்ணளவாக வேலை செய்து வருகின்றார்கள். இவர்களின் வழியாக பெருமளவு தேசிய வருமானத்தை நாங்கள் ஈட்டினாலும் இவர்களுக்காக செய்யப்படுகின்ற நன்மைத்தனங்கள் மிகவும் குறைவாகவே இருக்கின்றது. அந்த வகையில் இந்த மக்கள் தேசிய வருமானத்தில் ஆற்றி வருகின்ற பெரும் பங்களிப்பு மதிக்கப்பட வேண்டும். அதாவது இவர்கள் ஈட்டித் தருகின்ற வருமானம் இவர்களுக்கு ஏதோரு வகையில் இவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் பணி செய்த போது அதை நான் என்னுடைய உள்ளத்தில் கொண்டு இவர்கள் அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கின்ற போது இவர்களால் புறப்படுகின்ற வருமானம் ஓரளவுக்கேனும் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தோடு நான் செயற்படக்கூடியதாக இருந்தது. இன்னும் சிறப்பாக இவர்கள் வேலை செய்கின்ற இந்த 14 மாவட்டங்களில், சிறப்பாக நாங்கள் மலைநாட்டு பிரதேசம் என்று சொல்லுவோம், ஏறக்குறைய 120,000 ஹெக்டேர்ஸ் பரப்பளவில் இவர்களின் பங்களிப்பு இருக்கின்றது. ஆகவே இவர்கள் இந்த பரப்பளவுகளில் இவ்வளவு பெரிய இடங்களில் வேலை செய்கின்ற போது மனித சக்தி மிகவும் சிறப்பாக இவர்கள் வழியாக வெளிப்படுத்தப்படுகின்றது. இருந்தும் ஏறக்குறைய 150 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையை ஆண்ட பிரித்தானிய மக்களால், பிரித்தானிய அரசுகளால் இவர்கள் இந்தியா தேசத்திலிருந்து இலங்கைக்கு தேயிலை தோட்டத்தில் வேலை செய்வதற்காக கொண்டுவரப்பட்டார்கள். அதன் வழியாகத்தான் நாங்கள் இவர்களை கூறுகின்றோம் இந்திய வம்சாவளி மக்கள் என்று. ஆனால் ஏறக்குறைய 150 ஆண்டுகள் இலங்கையின் தேசிய வருமானத்திற்கு, இலங்கையின் கட்டமைப்பிற்கு, இலங்கையின் வளர்ச்சிக்கு பங்காற்றிய இவர்கள் இன்னும் இந்திய வம்சாவளி மக்களாக பெயரிடப்பட்டு அழைக்கப்படுவது மிகவும் வருந்தத்தக்கது. இருந்தும் இந்த இலங்கை வாழ் இந்திய வம்சாவளி மக்கள் இன்றைய காலகட்டங்களில் சிறப்பாக அநேகர் இலங்கை மக்களாக கணிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இலங்கை மக்களாக குடியுரிமை பெற்ற இவர்கள் எந்த அளவிற்கு இலங்கை வாழ் மக்களாக மதிக்கப்படுகின்றார்கள் என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு மனிதன் ஒரு நாட்டில் சுதந்திரமாக வாழ வேண்டுமென்றால் அவனுக்குரிய அடிப்படை தேவைகள் வழங்கப்பட வேண்டும். பிரித்தானிய அரசு இவர்களை இலங்கைக்கு தேயிலை தோட்டத்தில் வேலை செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட போது இவர்களுக்குரிய அடிப்படை தேவையான இருப்பிடம், சுகாதாரம், கல்வி போன்ற தேவைகளை செய்து கொடுத்தது. அந்த வகையில் பிரித்தானிய அரசு இவர்களை வேலைக்கு அமர்த்திய போதும் இவர்களுக்குரிய அடிப்படை தேவைகளை நன்கு கவனித்து வந்தது. அதனைத் தொடர்ந்து இலங்கை அரசு இவர்களுக்கான தேவைகளை செய்து வந்தாலும் குறிப்பிடக்கூடிய அளவிற்கு அந்த பங்களிப்பு இருக்கவில்லை என்று இந்த இடத்தில் நான் குறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் இவர்களுக்கான அடிப்படை தேவைகள் வழங்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக இவர்களின் வாழ்க்கை தரம் இலங்கை வாழ் மக்களைப் போல உயர்ந்திருக்கும். அநேகமாக நாங்கள் வடக்கு கிழக்குகளில் ஏறக்குறைய 27-30 ஆண்டுகள் நடைபெற்ற யுத்தத்தை பற்றி நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் 150 ஆண்டுகள் இலங்கையில் எங்கேயோ ஒரு தொலைவில் மலைநாட்டு பிரதேசத்தில் அந்த குளிர் பிரதேசத்தில் பல்வேறு கஷ்டங்களை 150 வருடங்களாக அனுபவித்துக் கொண்டு வருகின்ற இந்த மக்களை பற்றி உலக சமுதாயங்களும் நாடுகளும் மக்களும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாத விடயம் மிகவும் வருந்தத்தக்கது, மிகவும் துயரத்துக்குரிய விடயமாகவும் இருக்கின்றது. அந்த வகையில் இந்த பிரித்தானிய அரசு செய்து வந்த அடிப்படை தேவைகள் இலங்கை அரசினாலும் ஏனைய சமூகத்தினாலும் இவர்களுக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு இவர்களின் வாழ்க்கை தரங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு வருவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கின்றது.
இந்திய வம்சாவளி மக்களில் பலருக்கு குடியுரிமை கிடையாது. இவருடைய கல்வி தரம், வாழ்க்கை தரமுமே மிகவும் குறைந்த அளவில் இருக்கின்றது. இதற்கு திருச்சபை என்ன செய்கின்றது?
இந்த கேள்வி மிகவும் ஆணித்தரமான, மிக ஆழம் நிறைந்த கேள்வியாக இருக்கின்றது. திருச்சபை என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது. உலகத்தில் அதை பார்த்தாலும் அல்லது உலக நாடுகளில் எந்த மூலையில் அதை பார்த்தாலும் நாங்கள் இதை உணர்ந்து கொள்ளலாம். திருச்சபை வழியாக நாங்கள் மக்களுக்கு பல்வேறு தேவைகளை, சேவைகளை செய்யலாம் என்பது மிகவும் உறுதியாக உணரப்பட்ட உண்மையாக இருக்கின்றது. இலங்கையில் ஏறக்குறைய 11 மாவட்டங்கள் இருக்கின்றன கத்தோலிக்க திருச்சபையாக. ஆனால் இந்த 11 மாவட்டங்களில் ஏறக்குறைய 5 அல்லது 6க்கு மேற்பட்ட மறை மாவட்டங்களில் இந்திய வம்சாவளி மக்கள் வேலை செய்கின்ற இடங்களாக இருக்கின்றன. ஊவா மறை மாவட்டம் என்று சொல்லப்படுகின்ற அல்லது மலைநாட்டு பிரதேசங்களில் இருக்கின்ற மறை மாவட்டங்களாகிய பதுளை, ரத்னபுரி, காலி இவை போன்ற மாவட்டங்களில், இன்னும் சிறப்பாக நுவரெலியா போன்ற மாவட்டங்களிலும், கேண்டி போன்ற அல்லது ஹட்டன் போன்ற மாவட்டங்களிலும் நாங்கள் இவற்றை பார்க்கின்ற போது திருச்சபையின் மறை மாவட்டங்கள் இவற்றில் உள்ளடக்கப்படுகின்றன. திருச்சபை இவர்களுக்காக பல்வேறு பணிகளை ஆற்றி வந்தாலும் இன்னும் திருச்சபை இவர்களுக்கு தேவையான சிறப்பான சில செயல் திட்டங்களை இவர்களுக்கு செயல்படுத்த வேண்டும் என்பதை நான் இங்கு கூறி நிற்க விரும்புகின்றேன். ஏனென்றால் இவர்கள் இப்போது பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கின்ற மக்களாக இருக்கின்றார்கள். இலங்கையில் இவர்கள் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கின்ற மக்களாக மட்டும் கணிக்கப்படுகின்றார்களே ஒழிய இவர்களுக்கென்று தனித்துவம் இருக்கின்றது அல்லது இவர்களின் அன்றாட தேவைகள் அல்லது அடிப்படை தேவைகள் கவனிக்கப்பட வேண்டும் என்பதை இவர்கள் சில நேரங்களில் மறந்திருக்கலாம் அல்லது அந்த உண்மைகள் மறைக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம். இருந்தும் சிறப்பாக திருச்சபை இவர்களுக்கு ஆற்றி வருகின்ற பணிகளில் கல்வி, சுகாதாரம் போன்றவை முதன்மையாக இருந்தாலும் இன்னும் இந்த பிரதேசங்களில் வாழுகின்ற இந்த மக்களுக்கு திருச்சபை சிறப்பாக கல்வி சம்பந்தப்பட்ட செயற்பாடுகளில் கூடிய பங்களிப்பை அளிக்க வேண்டும். அத்தோடு இவர்களின் தொழிற்சார் விடயங்களில், ஏனென்றால் இவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை தொழில் சங்கங்களில் சந்திக்கின்றார்கள், அதற்காகவும் திருச்சபை குரல் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் திருச்சபை உண்மைக்காக, நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டிய திருச்சபையாக இருக்கின்றது.